SBS தமிழ்.
வணக்கம் யூசுப் அவர்களே.
வணக்கம் ரேசல், எப்படி இருக்கிறீர்கள்?
நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி?
நன்றாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன். இந்த தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு என்று கூறுவேன் இன்றைய காலகட்டத்தில்.
எப்படி?
ஏனென்றால் இப்பொழுதற்கு அந்த எக்கானமி பொருளாதார நிலைமையை பார்க்கும் பொழுது தினசரி செய்திகள் வீட்டு விலையை பற்றி தான் வந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஊடகத்திலும் எந்த ஒரு ஊடகத்திலும் பார்த்தாலும் சரி, வீடு விலை குறைகிறது 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 என்று ஒரு புலி வருகிறது புலி வருகிறது என்று சொல்வது
போன்ற வந்துட்டு
அது வந்து தலை மாத்திரம் தெரிகிறது, அது முழுதும் வந்து நம்மளை தாக்குமா என்பது தான் இது தெரியவில்லை. அது எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது.
சரி, இப்போ வீடு விலை வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு படுது?
பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டு விலை வந்து ஒரு மாதந்தோறுமோ இல்லைன்னா வாரந்தோறும் இல்லைன்னா குவார்ட்டர்லி அந்த மாதிரி ஒரு வருடத்துக்குள்ளே பார்த்தா கூட வீடு விலை வந்து எப்பொழுதும் ஒரே டைரக்ஷன், அதாவது உயர்ந்து கொண்டே போவதும் இல்லை தாழ்ந்து கொண்டே வருவதும் இல்லை, அதில் ஏற்றத்தாழ்வுகள் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இந்த வீட்டு சரிவை பற்றியோ அல்லது வீடு விலை சரிவை பற்றியோ அல்லது உயரை பற்றியோ இப்பொழுது அதற்கு அவங்களுக்கு பேசுவதற்கு முக்கியமான காரணம் இந்த தாக்கம், சரிவு தாக்கம் அதை மிகவும் அதிகமாக இருக்கிறது இப்பொழுது. இது இப்பொழுது தான் நடக்கிறது என்றும் இல்லை, இதற்கு முன்பு பல தடவைகள் நடந்திருக்கின்றது. இது ஒரு சைக்கிளிங், அதாவது வட்டம் மாதிரி, ஒரு சில வருடங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும், பிறகு சில வருடங்கள் குறைந்து கொண்டு வரும், பிறகு மீண்டும் அதிகமாகிக் கொண்டு போகும். இதில் முக்கியமாக அதிகமாகிக் கொண்டு போகிற சரிவாக கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவென்றால் அந்த நாட்டின் ரிசெஷன் இருக்கலாம், இல்லை என்றால் நிதித்திறமையில் நிதி நிலைமையில் மோசமாகலாம். இந்த குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அந்த நேரத்திலெல்லாம் வீட்டு விலைகள் குறைந்தது,
அமெரிக்காவில் குறைந்தது.
ஆமாம், இல்லை என்றால் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் அதிகமாக இருந்திருக்கும், இல்லை என்றால் வட்டி விகிதம் மிகவும் அதிகமாக இருந்திருக்கும். 1990 அந்த நேரத்தில் வட்டி விகிதம் 17-18% இருந்தது, வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் வீட்டு விலை மிகவும் குறைவாக போய்கொண்டு தான் வந்தது.
அந்த மாதிரி காரணங்கள்லாம் இப்போ இல்லையா?
இப்பொழுது அந்த மாதிரி காரணம் கிடையாது. இப்பொழுது வேலையில்லா திண்டாட்டம் என்று பார்த்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் 5%, அதற்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. வட்டி விகிதம், ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதம் 1.5%, அதுவும் கிட்டத்தட்ட 13-14 மாதங்களாக தொடர்ச்சியாக அதே அளவில் தான் இருக்கிறது.
அப்போ என்ன,
ரிசெஷன் கிட்டத்தட்ட 27 வருஷம் இந்த நாடு ரிசெஷன் எதுவும் இல்லாமல் போய்கொண்டு நன்றாகத்தான் இருக்கிறது. இப்படி இருந்தும் கூட இந்த வீட்டு சரிவு இப்பொழுது ஏற்பட்டது காரணம் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒரு உதாரணம் சொல்லலாமே. அதாவது இப்போ நீங்கள், நான் வந்து நடந்து போய்கொண்டு இருக்கிறேன், நடந்து போய்கொண்டிருக்கும்போது ஒரு கல் காலில் பட்டு விட்டால் ஒரு வலி இருக்கத்தான் செய்யும். அதே கல் நான் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அதே கல் அந்த இடத்தில் காலில் பட்டால் அதனுடைய வலி மிக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்பொழுது ஆகிவிட்டது. அதாவது 2017 வரை வீட்டின் விலைகள் மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு போயிருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50% வரை சில இடங்களில் விலை அதிகரித்து கொண்டு போயிருக்கிறது. இப்பொழுது என்னவென்றால் இந்த வட்டி விலை மிக குறைவாக இருந்தும் கூட இந்த வங்கிகளின் சில, அந்த காலத்தில் வங்கிகள் மிகவும் இலகுவாக மக்களுக்கு கடன்களை கொடுத்து வந்திருக்கிறார்கள், எந்த அந்த கட்டுப்பாடுகள் மிக குறைவாக இருந்திருக்கிறது. அதை தவிர மற்றபடி மக்களின் வருமானமும் அதிகப்படுத்தி வந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் மாறிவிட்டது. அதாவது இப்பொழுது கடந்த 4-5 வருடங்களாக மக்களின் வருமானம் 2%, 2.5%, அதற்கு மேல் உயரவில்லை. அது வட்டி வீதம் அப்படியே இருந்தாலும் கூட காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகப்படுத்தி கொண்டு போகிறது, இதனால் மக்களிடம் சேமிப்பு குறைகிறது.
சரி, இப்போ இந்த காரணங்களோடு சேர்ந்து இப்போ ராயல் கமிஷன், இப்போ வங்கிகள் குறித்த ஒரு ராயல் கமிஷன் அமைச்சாங்க இல்லையா, அதனால தான் வீடு விலை அப்படியே சரிஞ்சது அப்படி.
அதுக்கும் காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ராயல் கமிஷன் ஆரம்பித்த பிறகு இந்த ஆப்ரா என்று சொல்வார்கள், ஆஸ்திரேலியன் புரொடென்ஷியல் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, அவர்கள் வங்கிகளை கண்காணித்து வருபவர்கள், அவங்களுடைய நடைமுறைகளை அவர்கள் பலவிதமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். அதாவது யார் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்க முடியும், அதில் எவ்வளவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் கடுமைப்படுத்தினார்கள். இதனால் நிறைய பேருக்கு இது கடன் கொடுப்பதும் குறைந்து விட்டது. இதனால் என்னென்றால் மக்களிடம் பணமும் இல்லை. ஆகவே ஒருவரிடம் பணம் இல்லை, பல பொருட்கள் அதிகமாக இருக்கும் பொழுது விலையை குறைத்து தான் விற்க வேண்டும். அந்த நிலைமைக்கு இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கிறோம். வீடு விலை குறைந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது இந்த நாட்டில் உள்ள எல்லா வீடுகளும் விலையும் குறைந்து கொண்டு வரவில்லை.
அப்படியா?
முக்கியமாக சொல்ல போகணும் என்றால் ஆவரேஜ் சராசரி இந்த நாட்டில் கடந்த 12 மாதங்களில் கிட்டத்தட்ட 6% குறைந்திருக்கிறது. அது இந்த நாட்டின் சராசரியை பார்த்தால். ஆனால் சிட்னி மெல்பர்ன் நகரங்களில் மாத்திரம் பார்த்தால் 10% மேல் குறைந்திருக்கிறது. அதே சமயம் டாஸ்மேனியான மாநிலத்தில் விலைகள் கூடிக்கொண்டு போகிறது இப்பொழுது.
இப்போ கூடல அப்படி என்ன ஸ்டால், அதாவது அப்படி
அதுதான் சொல்ல, அதாவது இது வந்து இவர் சொல்வதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது இவர் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டையோ இல்லையோ பார்த்து சொல்லியிருக்கலாம், கூட சில இடங்களில் கூடிக்கொண்டு தான் போகிறது.
சரி, நான் அடுத்த கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்குறான்னு வைங்களேன்.
சரி,
இப்போ இதுவரைக்கும் வீடு இல்லை, புதுசாக வீடு வாங்கணும். இப்போ எழுப்பப்படுற கேள்வி
அப்படின்னா,
இப்போ வீடு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விலை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ வாங்குறதா அல்லது இந்த வீடு விலை வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், அல்லது இந்த வருஷம் கடைசியோ அல்லது அடுத்த வருஷம் வரைக்கும் கூட நம்ம தாமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன?
இது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வி டோன்ட் ஹாவ் எ கிறிஸ்டல் பால் அப்படின்ட்டு.
சரி,
அதாவது நம்ம முன்னால் பின்னால் பிற்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு இப்பொழுது தெரியாது. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்லப்போனவென்றால் இதெல்லாம் ஒரு அனுமானம். அதாவது இப்பொழுது இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது, பல வகையான அதாவது வட்டி விகிதம் குறைவாக இருக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைவாக இருக்கிறது. இந்த மாதிரி நிலைமை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பது வீடு அதிகமாகிக் கொண்டு தான் போகும் என்று. ஆனால் இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது, இனிமேலும் குறையுமா என்பது ஒருவருடைய கான்ஃபிடென்ஸ். அதாவது மக்கள் பணத்தை சேகரிக்கவில்லை, அவர்கள் ஓரளவு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் குறையலாம் என்று தான் எனக்கு தோணுகிறது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டை பார்க்கும் பொழுது அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அது கூடத்தான் போகும். அது இது சொல்வது மிகவும் கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி எந்த வழியில் போகும் என்று யாராலும் சொல்ல முடியாது. பொதுப்படையாக பார்க்கும் பொழுது குறையும் என்று தான் பலர் எதிர்பார்க்கிறார்கள்.
அதாவது இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் இந்த விலை குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு பல எக்கானமிஸ்ட்
எதிர்பார்க்க. நாம் வந்து ஒரு பொருள் ஏலத்தில் விற்கும் ஒரு பொருளை வாங்கும் பொழுது போகிறோம், அங்கே ஒருவர் $700 என்கிறார், இன்னொரு 720 என்கிறார், இன்னொரு 800 என்கிறார். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கும் பொழுது நாம் வாங்கித்தான் நான் போகிறோம் இல்லையா? இன்னொருவர் 700 என்று சொன்னால் கூட எனக்கு தேவை என்றால் நான் அதை விட அதிகமாக கொடுத்து
வாங்குறது வந்து கொஞ்சம் காலதாமதம், வெயிட் பண்ணலாம் தானே, இப்போ உடனே தான் வாங்கணும் இல்லையே.
ஆனால் எனக்கு அந்த வீடு தான் பிடித்திருக்கிறது என்றால், அந்த இடத்தில் எனக்கு அந்த வீடு தான் பிடித்திருக்கிறது என்றால் நான் வாங்கித்தான் போவேன் இல்லையா?
சரி, இப்போ அந்த இதில் வந்து இப்போ முதல்ல வீடு வாங்குறவங்க அல்லது வந்து வாழ்றதுக்காக வீடு வாங்குறவங்களுக்கு நிலைமை நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது அதில் வந்து முதலீடு செய்கிறவர்கள்ங்கிறது இருக்கிறாங்க இல்லையா, வீடுகளில் முதலீடு செய்கிறவங்க, இப்போ அவங்க வந்து இந்த முதல் என்ன முதல் முறையாக வீடு வாங்குறவங்க நிலைமையில இல்லை தானே, அவங்க வந்து வெயிட் பண்ணலாம் தானே, அவங்க தாமதிக்கலாம்.
அவர்கள் அதாவது இப்போ நாம் வாழ்பவர்கள் நாம் தான் அங்கே வாழப்போகிறோம், அதனால் அவர்கள் பல விஷயங்களை பார்த்து வாங்குவார்கள். ஆனால் முதலீடு செய்பவர்கள் வீடு வாங்குவது இரண்டு காரணம். ஒன்று, அவர்களோட அந்த வீட்டின் அப்ரிசியேஷன், அதாவது நீங்கள் 2 வருடம், 5 வருடம், 10 வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டின் விலை, அந்த இடத்தில் இருக்கும் வீட்டின் விலை ஒரு நல்ல அதிகரிக்கும் என்று நினைப்பார்கள். இன்னொன்று, அதில் வருமானம் கிடைக்கும் வருமானம், அதாவது வாடகை, அதை பொறுத்து தான் அவர்கள் பார்த்து வாங்குவார்கள். ஆகவே அவர்கள் கூட இதை சொல்வது கொஞ்சம் தீர்மானிப்பது கஷ்டம்தான். அதாவது இந்த இடத்தில் இப்பொழுது வாங்க முடியுமா என்பது. இதெல்லாம் சில சமயம் நானும் வீடு வாங்கியிருக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கியிருக்கிறேன். இது ஒரு கட் ஃபீலிங், அந்த மாதிரி தான் இப்போ வாங்கிறது. ஆனால் என்ன, நான் வந்து சிலருக்கு என்னிடம் கேட்கும்பொழுது நான் சொல்வது, நீங்கள் வாங்கினால் வாங்குங்கள், நன்றாக தீர்மானித்து நன்றாக யோசித்து வாங்குங்கள், பின்னால் வாங்கிட்டு வருத்தப்படக்கூடாது என்பது தான் என்னுடைய இது. அதாவது நீங்கள் வாங்கிட்டேன் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு 2 வருஷம் 3 வருடம் இருக்க வேண்டும், பார்க்கலாம் என்று, அவ்வளவுதான் சொல்கிறது.
இல்லை, இப்போ இது தொடர்பாகவே
இதில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். அதாவது தற்பொழுது உள்ள சட்டத்திட்டத்தின்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கினேன் என்றால் பிற்காலத்தில் விற்க வேண்டும். 12 மாதங்களுக்கு பிறகு விற்று அதில் கேபிட்டல் கெயின்ஸ் என்று சொல்வோம். அதாவது வீட்டின் விலையை விட எவ்வளவு தொகை அதிகரிக்கிறதோ அதில் எனக்கு வரி வருமான வரியில் எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதாவது சலுகை இருக்கிறது. 50 அந்த எவ்வளவு கேபிட்டல் கெயின்ஸ் வருகிறதோ அதில் 50% தான் வரிக்குள் வரும்.
இப்போ நீங்கள் ஒரு வீடை வந்து 3 லட்சம் டாலருக்கு வாங்குறீங்க.
ஆமாம்,
3.5 லட்சம் டாலரை விற்கிறீங்க.
4 லட்சத்துக்கு விற்றேன்னா அது 12 மாதத்துக்கு பிறகு நான் 4 லட்சத்துக்கு விற்றால் எனக்கு 1 லட்சம்
லாபம் வருது.
ஆனால் அதில் 1.5 லட்சம் தான் வரியில் கணக்கிடப்படும். அது இப்பொழுதுடைய சட்டம்.
சரி,
அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கியரிங் என்று சொல்வார்கள். அதாவது நான் இந்த வீட்டை கடன் கொடுத்து தான் வாங்குகிறேன், கடனில் தான் வாங்கியிருக்கிறேன். அந்த கடனில் அதுக்காக நான் வட்டி செலுத்தும் பொழுது அந்த வட்டி என்னுடைய மற்ற வருமானங்களில் கழித்து கொள்கிறோம். அதனால் எனக்கு வரி சலுகை கிடைக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த கிட்டத்தட்ட இந்த சலுகை எல்லாம் 87-88 வருடத்திலிருந்து வந்தது என்று நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது அது பற்றி வரும் இன்னும் 2-3 மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. அதில் லேபர் கட்சி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் இதில் மாற்றம் கொண்டு வரப்போவதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நெகட்டிவ் கியரிங் இப்பொழுது எனக்கு 50% லாபத்தில் சலுகை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை 25% குறைக்கப் போகிறார்களாம், குறைத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் இந்த நெகட்டிவ் கியரிங் என்று இருக்கிறது அல்லவா, அதாவது என்னுடைய நான் வட்டிக்கு கொடுக்கும் பணத்தை என்னுடைய மற்ற வருமானத்தில் இருந்து குறைப்பது, அதை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள். அது கிடைக்காது. அதாவது ஏற்கனவே கட்டியிருக்கும் வீடுகளில் கட்டியிருந்த வீடுகளை நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் நெகட்டிவ் கியரிங் உங்களுக்கு கிடைக்காது. புதிதாக வீடுகள் கட்டியிருந்தால், புதிய இடங்களில் வீடு கட்டியிருந்து அதை வாங்கியிருந்தால் அதில் அவர்களுக்கு நெகட்டிவ் கியரிங் கிடைக்கும் என்று
புதுசாக லேபர் கட்சி வந்தால்
அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் கூட ஒருவேளை வீட்டின் விலை இன்னும் குறையலாம் என்றுதான் எனக்கு தோணுகிறது.
அது வந்து அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு, ஏப்ரல் மே மாதம் வாக்கில் தேர்தல் முடிஞ்ச பிறகு
தான் ஓரளவு யோசித்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது வந்து ஒரு இது இப்படி போகுமா அப்படி போகுமா என்று தெரியாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த லேபர் கட்சென்றால் பல பொருளாதார நிபுணர்களின் கணிப்பு இன்னும் குறையலாம்,
சரியும்
என்று. அது லேபர் கட்சி அவர்கள் கொண்டு வர அந்த மாதிரி திட்டம் கொண்டு வர காரணம் வீட்டு விலையை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கொண்டு வருகிறார்கள். புதிதாக வீடு வாங்குவவர்களுக்கு அது வசதியாக
இருக்கும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னா, இப்போ வந்து பொதுவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இப்போ முதலீடு செய்கிறது, அதில் வந்து வீடுகளில் முதலீடு செய்கிறது வந்து பொதுவாக நடக்கிறது தான். இப்போ இப்போதைய வீடுகளின் விலை வந்து இப்படி தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ காசு வச்சுருக்கிறவங்க வேறு எதுலேயே அது முதலீடு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம் தானே. அப்போ அந்த மாதிரி செய்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்குமா?
நிச்சயமாக புத்திசாலம் இருக்கலாம், ஆனால் இது புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும்.
எப்படி?
அதாவது பொதுவாக நாம் பிற்கால சேவைக்காக, பிற்கால சேமிப்புக்காக நாம் வீடுகளில் பணத்தை போடலாம், இல்லை என்றால் பங்கு சந்தையில் போடுகிறார்கள், இல்லை என்றால் மூன்றாவதாக சிலர் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். அது முக்கியமாக நமது நாடுகளில் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் நடக்கிறது. இன்னும் சிலர் மேனேஜ்டு ஃபண்ட்ஸ், அதாவது அதை இன்னொரு கம்பெனியாக அவர்கள் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுவார்கள், பணத்தை அவர்கள் வேறு எங்கேயாவது முதலீட்டு செய்வார்கள், பாண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்குவார்கள், அதில் கொடுப்பது. இதில் நாம் எதில் முதலீடு செய்வது என்பதை சொல்வதென்றால், பொதுவாக எந்த ஒரு தொழிலையும் பற்றியும் நாம் ஆரம்பிக்கும் முன்னாக அந்த தொழிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆழம் தெரியாமல் காலை கொண்டு வைக்கக்கூடாது.
சரி,
அந்த வகையில் தான் ஏன் பொதுவாக நாம் வீட்டில் முதலீடு செய்கிறோம் என்றால் அந்த வீடு கண் முன்னாடி நமக்கு நிற்குது. ஆனால் தெரியும் இந்த வீடு இந்த இடத்தில் விலை கூடிக்கொண்டே போகிறது. அதனால் நமக்கு ஒரு அது ஒரு மகிழ்ச்சியை கூட தரலாம், குறைஞ்சாலும் மகிழ்ச்சி இல்லாமலும் போகலாம். ஆனால் அது ஒரு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு ஒரு நோக்கம் அதில் தெரிகிறது. ஆனால் அதில் இன்னொரு அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்றால், நீங்கள் உங்களுடைய முதலீடு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். $100 இருக்கோ, $200 இருக்கோ, $1000 இருக்கோ வாங்க முடியாது, எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். இன்னொன்று அது பகுதி பகுதியாக விற்க முடியாது. வித்தால் வாங்கினால் ஒன்று, வித்தால் முழுது, அந்த மாதிரி தான். ஆனால் பங்கு சந்தையில் அப்படி இல்லை. பங்கு சந்தையில் எந்த தொகைக்கும் வாங்கலாம்.
ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவில் பங்கு சந்தையில் வந்து உங்களுக்கு எந்த இதில் உள்ள ஷேர் வந்து கூடுது குறையுது, என்ன காரணம், அது மாதிரி
அதெல்லாம் தெரிஞ்சிருக்கங்கள்,
இதெல்லாம்
தெரிந்திருக்க வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், நீங்கள் வந்து ஒரு ஒரு நன்றாக நல்ல ஒரு நிறுவனத்தின் பிஹெச்பி இல்லைன்னா வங்கிகள், காமன்வெல்த் பேங்க் இல்லைன்னா இந்த மாதிரி போன்ற வங்கிகள், பெரிய பெரிய நிறுவனங்களை வாங்கினால் ஓரளவு அதில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு யாரும் எப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் முக்கியமான காரணத்தை சொல்லலாம். ஒரே நாளில் எல்லாம் $100 இருந்தது $50, $30, $40 குறைந்தது. இதில் நமக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் லக் இருக்க வேண்டும், அது அவ்வளவுதான். முன்னால் சொன்ன போல் எதையுமே
இப்போ அதை பற்றி ஒரு ஓரளவுக்கு அடிப்படை அறிவு இல்லாமல் அந்த இதில் போய்
நம்ம காலையில்
கொஞ்சம் முன்ன பின்ன
யோசிக்கணும். பங்கு சந்தையில் ஈடுபது ஒரு அட்வான்டேஜ், ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்வது, ஒரு பெனிஃபிட். எப்படி என்ன சொல்லனாலும் நீங்கள் குறைந்த தொகையை போட்டு நீங்கள் அதில் செய்யலாம்
செய்யலாம். இப்போ வீடு வாங்குற மாதிரி இவ்வளவு ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் அதில் முதலீடு செய்ய வேண்டிய தேவை இல்லை.
ஆனால் அதில் சிலர் வந்து பயந்து விடுவார்கள், இன்று பங்கு குறைந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு.
பலவித கருத்துக்களை முன்வைத்த உங்களுக்கு மிக்க நன்றி.
மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாம் பேசலாம்.
சரி, தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.